நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 10 புதன்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கையை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் முதலாவது பிரிவு முறைப்படி நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது குறித்த செய்தி.
Kudankulam 1 is the largest single unit of electrical power in India. In years ahead, we are determined to pursue.
இலங்கையில் ஆண்களுக்கு வாய் புற்றுநோய் அதிகரித்து வருவது குறித்த செய்தி.
வாய் புற்றுநோயினுடைய தாக்கத்தினால் ஒரு நாளை 3 வரை, அதாவது வருடத்திற்கு 800-900 பேர் வரை மரணிப்பதாக புற்றுநோய் வைத்தியசாலைகளுடைய தகவல்கள் தெரிவிக்கின்றன.
மற்றும் ஒலிம்பிக் செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரமிளா கிருஷ்ணன் மற்றும் விஷ்ணுபிரியா.
கிரிமியாவின் சர்ச்சைக்குரிய பகுதியில் முக்கியமான கட்டமைப்புகள் மீது சேதத்தை விளைவிக்க நாச வேலைகளை முன்னெடுக்க உக்ரைன் சிறப்பு படைகள் ஊடுருவ முயற்சித்ததாக ரஷ்யாவின் பாதுகாப்பு சேவை FSB குற்றஞ்சாட்டியுள்ளது. இந்த வார இறுதியில் தனது முகவர் ஒருவர் தீவிரவாதிகள் என்று அழைக்கப்படும் நபர்களை கைது செய்ய முயன்றபோது கொல்லப்பட்டார் என FSB தெரிவித்துள்ளது. இதற்கு இடையில் அடுத்த நாள் நடந்த சண்டையில் ரஷ்ய படை வீரர் ஒருவர் இறந்ததாக கூறியுள்ளது. உக்ரைன் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளது.
அமெரிக்க நகரான பால்டிமோரின் போலீசார் மீது கருப்பின மக்களுக்கு எதிராக தொடர்ந்து பாரபட்சம் காட்டுவதாகவும் மற்றும் அதிகபட்ச படை பிரயோகத்தை பயன்படுத்துவதாகவும் அறிக்கை ஒன்றில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பால்டிமோரில் பல வருடங்களில் நடந்திராத மிக மோசமான கலவரம் நடப்பதற்கு காரணமான கடந்த ஏப்ரல் மாதம் போலீசாரின் காவலில் உயிரிழந்த கருப்பின மனிதர் ஃப்ரைடே கிரேயின் மரணம் குறித்து விசாரணை நடத்த அமெரிக்க நீதித்துறை உத்தரவிட்டிருந்தது. இந்த அறிக்கை ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் பொருத்தமற்ற விகிதத்தில் குறிவைக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது.
பாக்தாத்தின் பெரிய மருத்துவமனை ஒன்றில் உள்ள மகப்பேறு பிரிவில் ஏற்பட்ட தீ விபத்தால் குறைந்தது 12 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஈராக் தலைநகர் பாக்தாத்தின் மேற்கு பகுதியில் உள்ள யார்முக் மருத்துவமனையில் நேற்று இரவு ஏற்பட்ட இந்த தீ விபத்தினை 3 போராடி தீயணைப்பு படையினர் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதுகுறித்து ஈராக் சுகாதார அமைச்சக பேச்சாளர் ஒருவர் கூறுகையில், தீ விபத்து ஏற்பட்டது குறித்த ஆரம்ப விசாரணைகள் மருத்துவமனையில் ஏற்பட்ட மின்சார பழுதே காரணம் என்று சுட்டிக்காட்டுவதாக தெரிவித்தார்.
The fire took place very quickly.
இந்த தீ விபத்து பலத்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. கட்டடத்திற்கு மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றார்.
கடந்த மாதம் துருக்கியில் நடந்த ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி குறித்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் பதில், துருக்கி ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பினராவதை தடுக்கும் வண்ணம் உள்ளது என துருக்கியின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மெவ்லூட் சவ்ஷோக்லு தெரிவித்துள்ளார். துருக்கியில் நடந்த ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியை தொடர்ந்து அதிகாரிகளின் மேல் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் பார்வை மிகவும் தவறாக உள்ளதாகவும், மேலும் மேற்கத்திய நாடுகள் துருக்கியுடனான நட்பை துண்டித்தால் அது அவர்களின் தவறை ஒழிய அங்காரா, ரஷ்யா, சீனா மற்றும் இஸ்லாமிய நாடுகளுடன் கொண்ட உறவு காரணமல்ல என அவர் தெரிவித்துள்ளார்.
Eğer bir gün Batı Türkiye'yi kaybederse
சுமார் 20% துருக்கியர்கள் தான் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினர் பதவிக்கு ஆதரவு அளிப்பதாகவும், ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிக்கு முன்னதாக அது 50% இருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
தாய்லாந்திற்கு வரும் வெளிநாட்டு பயணிகள் ஒரு சிறப்பு சிம் கார்டை பயன்படுத்தும் திட்டத்தை கொண்டுவர அரசு பரிசீலனை செய்து வருகிறது. இதன் மூலம் அதிகாரிகள் வெளிநாட்டு பயணிகளின் அலைபேசி இயக்கத்தில் இல்லாத நேரத்திலும் அதை கண்காணிக்க முடியும். தாய்லாந்தின் தொலைத்தொடர்பு ஒழுங்காற்றுத்துறை இந்த நடவடிக்கையை கொள்கையளவில் அங்கீகரித்துள்ளது. இது தனிநபர்களின் உரிமையில் தலையிடுவதாக இருக்கும் என்ற கூற்றை அது மறுத்துள்ளது.
தாய்லாந்து மக்கள் தங்களது வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பின் முடிவுகளை ஏற்றுக்கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். கூடங்குளம் அணு நிலையத்தின் முதலாவது பிரிவு ஏற்கனவே தனது உற்பத்தியை துவக்கி இயங்கி வரும் நிலையில் இன்று முறைப்படியாக நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இதுகுறித்த செய்திகளை தருகிறார் பிரமிளா.
கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் முதல் அணு உலை இன்று இந்தியாவிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த விழாவில் இந்திய பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஆகியோர் காணொலி காட்சி மூலம் பங்கேற்றனர். இது ரஷ்ய தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டது. காணொலியில் உரை நிகழ்த்திய தமிழக முதல்வர் ஜெயலலிதா, கூடங்குளத்தின் 2வது அணு உலையும் விரைவில் பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.
In February 2012, the committee heard the concerns of the people.
அரசின் குழு மக்களின் கருத்தை கேட்டறிந்தது, அவர்களின் பயத்தை போக்கி நம்பிக்கை அளித்தது. மக்களிடம் நம்பிக்கையை வளர்த்தெடுத்த பிறகு எனது அரசு கூடங்குள அணுமின் நிலையத்தில் வர்த்தக ரீதியான செயல்பாட்டை தொடங்கியுள்ளது.
இந்த நிகழ்ச்சியில் பேசிய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியாவில் பெரிய அளவில் அணு உலை திட்டங்களை செயல்படுத்த இருப்பதாக தெரிவித்தார்.
இந்தியாவின் அணுமின் ஆற்றல் வளர்ச்சிக்கு நாங்கள் பெரிய திட்டங்களை வைத்துள்ளோம். நாங்கள் இந்த ஆண்டின் இறுதியில் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் மூன்றாவது பகுதிக்கான திட்டத்தில் கையெழுத்திட இருக்கிறோம். விரைவில் 5 மற்றும் 6 அணு உலைகளுக்கான ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும்.
இறுதியாக பேசிய பிரதமர் நரேந்திர மோடி கூடங்குளம் அணு உலை இந்திய ரஷ்ய நட்புறவின் சின்னம் என்று கூறினார்.
கூடங்குளம் 1 இஸ் தி லார்ஜஸ்ட் சிங்கிள் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் பவர் இன் இந்தியா.
இந்தியாவில் கூடங்குளம் அணுமின் நிலையம் தான் 1000 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கும் நிலையம் ஆகும். கூடங்குளத்தின் ஒவ்வொரு அணுமின் உலையிலும் 1000 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கும் வகையில் திட்டங்கள் தீட்டப்படும்.
கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்காக உழைத்த இந்திய ரஷ்ய விஞ்ஞானிகள் நிபுணர்கள் பாராட்டுக்கு உரியவர்கள் என்றார் அவர்.
பிரமிளா, சேலத்திலிருந்து சென்னை ரயிலில் கொண்டுவரப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து நேற்று தமிழரசியில் கேட்டோம். அது தொடர்பான விசாரணையில் என்ன தகவல்கள் கிடைத்திருக்கின்றன என்ற விவரங்களை தருகிறார் முரளிதரன்.
தமிழ்நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ரயில் கொள்ளை சம்பவம் தொடர்பாக 2வது நாளாக விசாரணைகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. 345 கோடி ரூபாய் மதிப்புள்ள சேதமடைந்த செல்லாத நோட்டுகள் ஒன்றாக திரட்டப்பட்டு 226 பெட்டிகளில் அடைக்கப்பட்டு சென்னையில் உள்ள ரிசர்வ் வங்கி கிளைக்கு சேலம் சென்னை எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் அனுப்பப்பட்டன. பணம் இருந்த ரயில் பெட்டியின் மேற்கூரையில் ஓட்டை போடப்பட்டு சில பண பெட்டிகளிலிருந்து பணம் திருடப்பட்டது தெரிய வந்தது. 5.75 கோடி ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த சம்பவம் பல நாட்களாக திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்க கூடும் என தெரிய வருவதாக சேலம் கோட்ட ரயில்வே பாதுகாப்பு படையின் ஆணையர் ராஜ்மோகன் இன்று காலையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
வெற்றிலும்பு கத்திரி யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணிருக்காங்களே தவிர எந்த ட்ரில்லிங் மிஷினோ இல்ல வெல்டிங்கோ இதோ வந்து கட் வச்சு கட் பண்ணாதே தான் தெரியும். அந்த போட்டோ எங்களுக்கு போட்டோ தான் கிடைச்சது வரைக்கும்.
ரயில் இன்ஜினை மாற்றுவதற்காக விருத்தாச்சலம் ரயில் நிலையத்தில் கூடுதல் நேரம் நிற்கும். ரயிலுக்கு மேலே உயரழுத்த மின்கம்பிகள் செல்வதால் அங்கு இந்த சம்பவம் நடந்திருக்க முடியாது என கருதுவதாக திருச்சி ரயில்வே கோட்டத்தின் ரயில்வே பாதுகாப்பு படை கண்காணிப்பாளர் ஆனி விஜயா தெரிவித்தார்.
கண்டிப்பாக இந்த கட்டு வந்து ஸ்டாண்டிங் இடத்துல தான் நடக்கும். அதுல இன்னொரு பாயிண்ட் என்ன, விருத்தாச்சலத்துல ஸ்டாண்டிங்கா இருந்தா கூட இந்த கட்டு நடக்காது. ஏன்னா மேல பிளாட்ஃபார்ம்ல இருந்து 25,000 வோல்ட் மேல லைன் ஓடுது.
ரயில் பெட்டிகளின் தொழில்நுட்பம் தெரிந்த நபர்கள் மட்டுமே இதை செய்திருக்க முடியும் என்றும் ஆனி விஜயா கூறினார்.
அது கண்டிப்பா வேகன் இன்ஜினியரிங் தெரியணும். உள்ள பைப்போட எங்க அந்த 2 ஷீட் வரும், இந்த டெக்னிக்கல் நாலேஜ் தெரிஞ்சிடணும்.
தற்போது வங்கி அதிகாரிகள், பணப்பெட்டியை ரயிலில் ஏற்றிய பணியாளர்கள், பாதுகாப்புக்கு உடன் வந்த காவலர்கள் என பரந்துபட்ட அளவில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
முரளிதரன், ஆயுதப்படைகளுக்கு சிறப்பு அதிகாரம் அளிக்கும் சட்டத்தை எதிர்த்து மணிப்பூர் மாநிலத்தில் 16 ஆண்டுகள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வந்த செயற்பாட்டாளர் இரோம் ஷர்மிளா நேற்று தனது உண்ணாவிரதத்தை கைவிட்டார். பிபிசிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் பல கருத்துக்களை அவர் பகிர்ந்து கொண்டார். அது குறித்த விவரங்களை தருகிறார் சிவகுமார்.
சர்ச்சைக்குரிய ஒரு சட்டத்திற்கு எதிராக தான் 16 ஆண்டுகளாக நடத்தி வந்த உண்ணாவிரதத்தை நேற்று முடிவுக்கு கொண்டு வந்த இரோம் ஷர்மிளா தனது அரசியல் பயணத்தை தொடங்கிவிட்டார் என்றே கூறலாம். பிபிசியிடம் தனது கடந்த கால போராட்டங்களை நினைவு கூர்ந்த இரோம் ஷர்மிளா தனது எண்ணங்களையும் எதிர்கால திட்டங்களையும் பகிர்ந்து கொண்டார். மக்களின் கனவுகள் எனது இரத்தத்தால் தான் நிறைவேறும் என்றால் நான் அதற்கும் தயார்தான் என்று உருக்கமாக தெரிவித்தார்.
மகாத்மா காந்தி மற்றும் இயேசுவை போல என் உயிரை மக்களுக்கு அர்ப்பணிக்க நான் விரும்புகிறேன்.
தான் அரசியலில் நுழைய விரும்புவதற்கு காரணம் அரசியல் அதிகாரத்தால் தான் மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்று புரிந்து கொண்டதுதான் என்று தெரிவித்த ஷர்மிளா, கையில் எந்த அதிகாரமும் இல்லாமல் யார் என் பேச்சை கேட்பார்கள் என்று யதார்த்த நிலைமை புரிந்த வினாவினை எழுப்பினார். எதிர்ப்பின் அடையாளமாக மக்கள் என்னை பார்க்கின்றனர் என்று தன்னை பற்றி பலரின் கண்ணோட்டம் குறித்து ஷர்மிளா எடுத்துரைத்தார்.
என்ன சொல்வது, நான் ஒரு தியாகியாக வாழ்வதையே பலரும் விரும்புகின்றனர்.
தனது கருத்துக்கள் திரித்து கூறப்படுவதாகவும் ஷர்மிளா மேலும் தெரிவித்தார்.
I have lots of errors. My qualities bad and good.
என்னிடம் நல்லது கெட்டது என்று 2 உண்டு. நானும் மற்றவர்களைப் போலத்தான்.
உண்ணாவிரதத்தை துவக்கியதிலிருந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் மக்களின் மனநிலை மாறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார்.
இரோம் ஷர்மிளா பேட்டியை தொகுத்து வழங்கியவர் சிவகுமார். அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் வாய்ப்புற்று நோய் அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சகத்தின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அது குறித்து ஆர் உதயகுமார்.
இலங்கையில் ஆண்டுதோறும் 2500 வாய்ப்புற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்படுவதாக சுகாதார அமைச்சு கூறுகின்றது. இந்த எண்ணிக்கையில் 78% ஆண்கள் என்கின்றார் சுகாதார அமைச்சின் தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு நிகழ்ச்சி திட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் சிவபிரகாசம் அனுஷ்யந்தன்.
இந்த வாய் புற்றுநோயினுடைய தாக்கத்தினால் ஒரு நாளை 3 பேர் வரை, அதாவது வருடத்திற்கு 800 to 900 பேர் வரை மரணிப்பதாக புற்றுநோய் வைத்தியசாலைகளுடைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வாய் புற்றுநோய்க்குரிய மிக பிரதான காரணிகளாக வெற்றிலை போடுதல், பாக்கு மெல்லுதல், சுண்ணாம்பு பாவித்தல், மதுபான பாவனை, சிகரெட் புகையிலை பாவனை போன்றவை மிக பிரதான காரணிகளாக இருக்கின்றன. இதற்கு துணை சேர்ப்பவர்களாக வாய் சுகாதாரத்தை சரியான முறையில் பேணாத நிலையில் வைத்திருப்பதும் பல காரணிகளாக இருக்கின்றன. அவர்கள் செய்கின்ற அன்றாட வேலை காரணங்களுக்கு அமைய சிகரெட் புகையிலை பாவனை போன்றவை அவர்கள் அதிக அளவில் கை கொண்டு வருவதால் ஆண்களே மிக அதிக அளவில் பாதிப்புக்கு உட்படுகிறார்கள்.
70% புற்று நோயாளர்கள் கடைசி தருவாயிலே வைத்திய சாலைகளை நாடுவதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார்.
குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேச மக்கள், மலேக மக்கள் இந்த நடைமுறை காப்பியங்கள் பிரச்சனைகளுக்கு அமைய இவர்கள் வந்து தங்களை வந்து மிக விரைவாக வந்து வைத்தியசாலைக்கு சென்று காண்பிப்பதில்லை. அதனால் மிக முக்கிய நிலையில் தான் இந்த வாய்ப்புற்று நோய்கள் வைத்தியர்களுடைய பரிசீலனைக்கு வருகின்றன
என்றார் டாக்டர் சிவபிரகாசம் அனுஷ்சந்தன்.
ஆர். உதயகுமார், விடுதலை புலிகளின் ஊடக ஒருங்கிணைப்பாளராக இருந்த தயா மாஸ்டருக்கு வழக்கு ஒன்றில் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. அது குறித்த செய்திகளுடன் மாணிக்க வாசகம்.
விடுதலை புலிகளின் ஊடக இணைப்பாளராக இருந்த தயா மாஸ்டர் என அழைக்கப்படும் வேலாயுதம் தயாநிதி அவர்களுக்கு எதிராக வவுனியா மேல் நீதிமன்றத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இன்று சட்டமாதவரினால் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு வழக்கில் அவருக்கு பிணை வழங்கிய நீதிபதி பாலேந்திரன் சசிமகேந்திரன் அவர்கள் அவரை நாளை வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு காவல்துறையினருக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். கடந்த 2009 விடுதலை புலிகளின் பிரதேசத்தில் இருந்த பொதுமக்களை இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் வரவிடாமல் தடுத்து அவர்களை அரச விரோத செயற்பாட்டாளர்களாகிய விடுதலை புலிகளுக்கு கேடயமாக பயன்படுத்துவதற்கு உதவி புரிந்ததாக தயாமாஸ்டர் மீது இந்த வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. அவருடைய சார்பில் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகிய சட்டத்தரணி ஆண்டன் புனிதநாயகம் அவர்கள் இன்றைய வழக்கு பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர்களிடம் வெளியிட்டார்.
தயாமாஸ்டர் என்று அழைக்கப்படுகின்ற வேலாயுதம் தயாநிதி அவர்கள் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திலே பிணையில் விடப்பட்டிருக்கின்றார். இன்றைய தினமும் பிணை வழங்குமாறு கௌரவம் மன்றில் கோரிய போது குறித்த குற்றம் சாட்டப்பட்ட நபரை ரூபாய் 5 லட்சம் காசு பிணையிலும் 1 லட்சம் ரூபாய் வீதம் 4 அரச உத்தியோகத்தர்கள் பிணை நீக்குமாறும் அத்துடன் வடமாகாணத்தை விட்டு இவர் வெளியேறக்கூடாது என்ற நிபந்தனை அடிப்படையிலுமாக பிணையில் விட்டுள்ளது. இருப்பினும் இன்றைய தினம் பிணையாளர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படாத காரணத்தினால் நாளை தினம் பிணையாளிகளை நீதிமன்றத்திலே முன்னிறுத்துவதற்கும் வழக்கு விசாரணைக்கு தவணையிடுவதற்குமாக நாளை தினம் வழக்கு மீண்டும் நீதிமன்றத்திலே கூப்பிடப்படும். அதுவரையிலே தயா மாஸ்டர் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிறார்
என்றார் சட்டத்தரணி ஆண்டன் புனிதநாயகம் அவர்கள்.
மாணிக்க வாசகம் வழங்கிய செய்தியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது. அடுத்ததாக ஒலிம்பிக் செய்திகள் தொகுத்து தருகிறார் சிவகுமார்.
பிரேசிலின் ரியோடி ஜெனிரோ நகரில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டிகளில் 5ஆம் நாளான இன்று சில அபார சாதனைகளும் அதிர்ச்சி தோல்விகளும் நடந்துள்ளன. சாதனை மன்னன் என்று அழைக்கப்படும் அமெரிக்க நீச்சல் வீரர் மைக்கேல் ஃபெல்ப்ஸ் தனது மொத்த பதக்க எண்ணிக்கையில் மேலும் 2 தங்கப்பதக்கங்களை சேர்த்துள்ளார். தனது அணியை 4x200 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் ரிலே நீச்சல் போட்டியில் வெற்றி பெறச் செய்த மைக்கேல் ஃபெல்ப்ஸ் 200 மீட்டர் பட்டர்ஃபிளை பிரிவு நீச்சல் போட்டியில் முதலாவதாக வந்தார். இதன் மூலம் இதுவரை மொத்தம் 21 ஒலிம்பிக் தங்கப்பதக்கங்களை மைக்கேல் ஃபெல்ப்ஸ் வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேவேளையில் நடப்பு ஒலிம்பிக் டென்னிஸ் சாம்பியன் செரீனா வில்லியம்ஸ் அதிர்ச்சி தோல்வி கண்டுள்ளார். நேற்று பின்னிரவு நடந்த டென்னிஸ் ஒற்றையர் 3வது சுற்று ஆட்டம் ஒன்றில் யுக்ரைனின் எலினாவிடம் செரீனா வில்லியம்ஸ் 4-6, 3-6 என்ற செட் கணக்கில் தோல்வியுற்றார். மகளிர் 400 மீட்டர் தனிநபர் மெட்லே பிரிவு நீச்சல் போட்டியில் வென்ற ஹங்கேரி வீராங்கனை கடின்கா ஹோசு ரியோ ஒலிம்பிக்ஸ் போட்டியில் தனது 3வது தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். ஆண்கள் வில்வித்தை போட்டி பிரிவில் இந்தியாவின் ஜீத்து ராய் மற்றும் பிரகாஷ் நஞ்சப்பா ஆகியோர் தோல்வியுற்று வெளியேறிய போதிலும் மகளிர் வில்வித்தை பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் பம்பைலா தேவி தகுதி பெற்றுள்ளார். தற்போதைய நிலவரப்படி பதக்கப்பட்டியலில் அமெரிக்கா, சீனா, ஹங்கேரி, ஆஸ்திரேலியா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் முதல் 5 இடங்களில் உள்ளன.
சிவகுமார், அடுத்து தற்போது வந்த ஒரு ஒலிம்பிக் செய்தி. மகளிர் ஹாக்கி போட்டியில் பி பிரிவு ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்தது. நேயர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.